கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுங்க, முடிஞ்சு கதை, புள்ள கதை முடிஞ்சு. அதே போல அம்மாவை பார்ப்பாங்க, அம்மா அவங்க அம்மாட்ட எப்படி பேசுறாங்கன்னு பார்ப்பாங்க, அம்மா அவங்கள விட மூத்தவங்கள்ட்ட எப்படி பேசுறாங்கன்னு பார்ப்பாங்க. ஓ இப்படித்தான் இவள்கிட்டையும் பேசணும் போல இருக்கு, முடிஞ்சு. அது சட்டத்தை எழுதிடுவாங்க. இதுதான் நிலைமை இன்னைக்கு, புரியுதா இல்லையா? அதனால முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்ம மாறும். ஓ ஜால்லா அனில் முத்தகீன இமாமா, யாழ்லா எங்களை தக்குவா உள்ளவர்களாக ஆக்கு. புரியுதா இல்லையா? நம்ம மாறாம நம்ம பிள்ளைய மாற்றணும்னு நினைச்சோம்னா முடியாது. நம்ம மாறியும் நம்ம புள்ள மாறலைன்னா அது அல்லாஹ்வுடைய விதி, அவ்வளோதான். புரியுதா? அதுக்கு அது போக வெளியில் உள்ள சூழ்நிலைகள், அது இன்றைக்கி எங்கே படிக்குது, எங்கே போகுது, யாரோட பழகுது, அதுவும் ஒரு பெரிய காரணங்கள். புரியுதா? யா ரப். சரி, அப்போ இந்த விஷயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்கிறோம், பெற்றோர்களை பின்பற்றலாம், கேட்கலாம், ஆனால் எது விஷயத்தில் கேட்கலாம், உலக விஷயங்களில் கேட்கலாம், ஆனால் மறுமையுடைய விஷயங்களில், அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடாது என்பதையும் அல்லாஹுத்தல நபிமார்கள் மூலமாக நமக்கு நினைவுபடுத்தி விட்டான். சரி, அப்போ ஆகவே சுருக்கமாக நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொன்னால், எல்லாமே அல்லாஹுத்தல நம்ம இடத்துல ஒப்பந்தம் வாங்கிட்டான், அந்த ஒப்பந்தத்தை நினைவூட்டிட்டான். இது ஒரு விஷயம். இரண்டாவது விஷயம், நடக்க போகக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹுத்தால நடப்பதற்கு முன்பே அவன் அறிந்தவனாக இருந்தானா இல்லையா? நடப்பதற்கு முன்பே எல்லாவற்றையும் அவன் அறிந்தவனாக இருந்தான். எதை அவன் அறிந்தானோ அதை விதியிலே எழுதும்படி அல்லாஹ் பேனாவுக்கு கட்டளையிட்டான், பேனா எழுதிவிட்டது. ஆகவே அல்லாஹ் எழுதியதற்கு மாற்றமாக எதுவும் நடக்குமா? நடக்க முடியாது. ஏன்? அல்லாஹுடைய அறிவில் குழப்பம் என்பதோ முன்பின் முரண் என்பதோ ஏற்படாது. நம்முடைய அனுமானத்தில், நம்முடைய கற்பனையில் வேண்டுமானால் முன்பின் முரண் வரும். நம்ம ஒருத்தரை பார்ப்போம், இவர் அவர்னு நினைப்போம்னா அவராக இருக்க மாட்டார், வேற ஒரு ஆளாக இருப்பார். இது இப்படித்தான் நடக்கும், இது கீழே உழுந்துரும்னு சொல்லுவோம், கீழே உழுகாது. இது கீழே உழுகாதுன்னு சொல்லுவோம், கீழே உழுகும். புரியுதுங்களா? அல்லாஹுத்தாலா எதை திட்டமிட்டானோ, எதை அறிந்தானோ, அந்த அறிவில் எந்த விதமான முரண்பாடுகள், மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்காது. புரியுதுங்களா? ஆகவே ஒவ்வொன்றும் அது அதனுடைய திட்டப்படி தான் நடக்கும். அல்லாஹுத்தாலா என்ன திட்டம் எழுதியிருக்கிறானோ அந்த திட்டத்தின்படி தான் நடக்கும். சரி, இப்போ அடுத்து இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அதை இங்கே இமாம் அவங்க சொல்லுவாங்க, நம்ம படிப்போம். இந்த தக்தீரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த பாடத்தையும் நீங்கள் எடுத்து படிச்சுக்கொள்ளுங்க. அப்புறம் இன்னொரு தக்தீர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு பயான் ஒன்று இருக்குது, அதையும் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. அதை பார்த்ததுக்கு பிறகு அதோட சேர்த்து இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. தக்தீரை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் மனிதர்களுடைய செயல்களையும் படைத்திருக்கிறான். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. படைக்கக்கூடியவன் யார்? ஒருத்தந்தான், அல்லாஹ் ஒருத்தந்தான். மனிதர்களையும் மனிதர்களுடைய செயல்களையும் படைப்புகளையும் படைப்புகளுடைய செயல்களையும் படைக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹ் ஒருவன் தான். ஓகே, அடுத்த விஷயம், ஒரு செயல் இந்த உலகத்தில் நிகழ்வதாக இருந்தால் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாமல் நிகழாது. ஒரு செயல் இந்த உலகத்தில் நிகழ்வதாக இருந்தால், ஏன்? இந்த துன்யா உலகம் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்பட்டது. அல்லாஹ்வுடைய ஆட்சியில அவன் நாடாதது நடக்குமா, நடக்க முடியுமா? அவன் ஒன்ற நாடுனா அது நடக்கல, அல்லது அவன் ஒன்ற நாடல அது நடக்குதுன்னு சொன்னா, அப்போ அல்லாஹ்வுடைய ஆட்சி இல்லாம போயிடுச்சு, அவனுக்கு அதிகாரம் இல்லாம போயிருச்சு, அப்ப அதிகாரம் வேற ஒருத்தங்களுக்கு ஆயிடும். ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வானம் பூமி, வானத்திற்கு மேலே வானத்திற்கு கீழே, பூமிக்கு மேலே பூமிக்கு கீழே, இந்த ரெண்டுக்கும் இடையில எல்லாம் அல்லாஹ்வுடைய ஆட்சிக்கு உட்பட்டவை. அல்லாஹ் நாடாதது நடக்காது, அல்லாஹ் நாடியதுதான் நடக்கும்னு அல்லாஹ் சொன்னான். புரியுதுங்களா? ஆகவே எந்த ஒரு செயல் நடந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின்படிதான் நடக்கிறது. அடுத்தது, சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது வேறு, அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பது வேறு. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பது வேறு, விருப்பம் என்பது வேறு. இப்போ ஒரு குஃபுர் நடக்குது, ஒரு மனிதன் தப்பு செய்கிறான், அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம் தான், ஆனால் அது அல்லாஹ்வுடைய விருப்பமா? இல்லை. ஒரு மனிதன் தொழுகிறான், ஒரு மனிதன் நோன்பு வைக்கிறான், இது அல்லாஹ்வுடைய நாட்டமா இல்லையா? அல்லாஹ்வுடைய நாட்டம். இது அல்லாஹ்வுடைய விருப்பமா இல்லையா? அல்லாஹ்வுடைய விருப்பம். அப்போ அல்லாஹ் எந்த ஒன்று நடந்தாலும் சரி அல்லாஹ்வுடைய நாட்டப்படி தான் நடக்கும், அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி. அல்லாஹு தஆலா நல்லதை விரும்புகின்றான், நாடவும் செய்கிறான். கெட்டதை அல்லாஹ் நாடுகின்றான், ஆனால் விரும்பவில்லை. புரியுதுங்களா? சரி, இந்த விஷயத்தை ஏன் நம்ம இப்படி நம்புறோம்? இதுதான் குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுக்கப்பட்டது, அவங்க சொன்னபடி புரிஞ்சோம்னா அது தப்பாக ஆயிடும் அப்படின்னு சொன்னா, இப்ப ஒரு மனிதன் அல்லாஹு தாலா அந்த அதாவது விதியை மறுத்தாங்கல்ல அவங்களுடைய கருத்தின்படி அல்லாஹ் வந்து இந்த மனுஷன் தப்பு செஞ்சான், அல்லாஹ் தப்பு செய்யணும்னு நாடி இருக்கானா நாடலையா? இவங்க சொல்றாங்க அல்லாஹ் தப்பு செய்யணும்னு நாடலை, இவனா தப்பு செஞ்சான். இப்ப இந்த நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், யாரெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா தத்துவத்தின் அடிப்படையில் விளக்கம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்களோ கடைசியில் அவங்க பெரிய முட்டாள்தனத்தில் கீழே விழுவாங்கன்னு சொல்லி. புரியுதா? இப்போ பாருங்க ஒரு சின்ன உதாரணம், ஒரு மனுஷன் திருடிட்டான், இப்போ கேட்குறாங்க, இப்போ அந்த மனுஷன் திருடினானே அல்லாஹ் இதை நாடினானா நாடலையான்னு சொல்லிட்டு, இப்போ அந்த விதியை மறுக்கிறவங்க சொன்னாங்க அல்லாலாம் நாடலை இவனா நாடி செஞ்சான். அப்போ என்ன அர்த்தம், இவன் திருடக்கூடாதுன்னு நல்லா நாடுனா ஆனால் இவன் திருடிட்டான், அப்போ யார் பவர்ஃபுல்லு? அல்லது அவன் என்ன சொல்கிறான், அல்லாஹ் திருடக்கூடாதுன்னா நாடுனா ஆனால் ஷைத்தான் இவனை திருடுன்னு நாடி இவனை வழிகெடுத்துட்டாங்கிறான். அப்போ அல்லாஹ்வுடைய நாட்டத்தை விட யாருடைய நாட்டும் பவர்ஃபுல்லாக ஆயிடுச்சு, ஷைத்தானுடைய நாட்டும் பவர்ஃபுல்லாயிருச்சு. அப்போ இந்த மாதிரியான முட்டாள்தனமான கூற்றில் அவர்கள் விழுந்து விடுவார்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய நாட்டம் என்பதையும் அல்லாஹ்வுடைய விருப்பம் என்பதையும் வித்தியாசப்படுத்த தெரியாததுனால, அல்லாஹ்வுடைய நாட்டத்தையும் அல்லாஹ்வுடைய விருப்பத்தையும் வித்தியாசப்படுத்த தெரியாததுனால. அடுத்து, ஒன்று ஒரு செயலை பொறுத்த வரைக்கும் செயலை படைத்தல் என்பது ஒன்று இருக்கிறது, இன்னொன்று செயலை செய்வது என்பது ஒன்று இருக்கிறது. இப்போ ஒரு மனிதன் தொழுகிறான், இந்த தொழுகை என்ற செயலை செய்பவன் மனிதன், அதனால தான் அவனுக்கு கூலி, நற்கூலி. இந்த தொழுகை என்ற செயலை படைக்கக்கூடியவன் யாரு? அல்லாஹு தஆலா. ஒரு மனிதன் திருடி விடுகிறான், அந்த திருட்டு என்ற செயலை செய்தவன் மனிதன், எனவே அவனுக்கு நரகம். அந்த செயலை படைப்பவன் யாரு? அல்லாஹு தஆலா. புரியுதா இல்லையா? படைப்பதில் எந்த குறையையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்? அப்படி படைப்பவனும் மனிதன் தான். புரியுதா? அல்லது செயலை செய்பவனும் மனிதன் தான். இப்படி குழப்பினா என்ன ஆகும்னு சொன்னா, இங்கே பாருங்க, ஒரு மனிதன் திருட போகிறான், புரியுதா? இப்போ அல்லாஹுத்தாலா அந்த இடத்துல திருடுங்கிற அந்த செயலை அந்த மனிதன் செய்யும்போது படைக்கலை. அல்லது ஒரு மனிதன் ஒருத்தனை கொலை செய்ய போகிறான், அவன் கொலை செய்யும்போது கொலை என்ற அந்த செயலை அல்லாஹ் அங்கே படைக்கலைன்னா உலகத்தில் எந்த தப்பு நிகழுமா சொல்லுங்க? நிகழுமா? நிகழாது. அப்போ எந்த ஒரு மனிதன் தப்பு செய்ய போனாலும் அவனால் தப்பு செய்ய முடியாமல் போயிடும். அப்படி முடியாமல் போகும்போது அவன் என்ன விளங்கிக்கணும், ஓஹோ நமக்கு மேலே ஒரு பெரிய சக்தி இருந்து நம்மளை அதிலிருந்து தடுக்குது, அப்போ கண்டிப்பாக நம்ம நல்லது தான் செய்யணும், தப்பே செய்யக்கூடாது அப்படின்னு வலுக்கட்டாயமாக நன்மையை ஏற்றுக்கு வந்துடுவான். புரிஞ்சா இல்லையா? வலுக்கட்டாயமாக, நிர்பந்தமாக, வேற வழி இல்லை. இப்போ ஒரு மனிதன் கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறான், ஷிர்க், அது ஒரு பெரிய பாவம். இப்ப அவன் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறான், இப்ப அல்லாஹ் தான் அந்த செயலை படைக்கணும், அல்லாஹ் அந்த செயலை படைக்காம தடுத்திருந்தான்னு சொன்னா அவன் சாமி கும்பிடுறதுக்குன்னு போவான், ஆனா போக முடியாம போகும், போவன் நினைப்பான் போக முடியாம போகும். அப்ப வலுக்கட்டாயமா அவனை சிறுக்கில் இருந்து தடுத்ததாயிடும். அப்ப அல்லாஹு தரா யாருக்கும் வலுக்கட்டாயப்படுத்தி அவன் அவர்களை மூமினாக ஆக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. யாராக இருந்தாலும் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில தான் அல்லாஹு தரா செய்ய வேண்டும் என்று விரும்புகிறான். புரியுதா இல்லையா? அதே போலதான் ஒரு மனிதன் தொழுகைக்கு நாடுறான். இப்போ இந்த தொழுகைக்கு நாடும் பொழுது இதில் மனிதனுடைய இஷ்டம் இருக்கிறது, மனிதனுடைய செயலும் அங்கே இருக்கிறது. அந்த செயலுக்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்குறான். அப்போ விதியை மறுத்தவர்களுக்கு இது உதாரணமாயிருச்சா? சரி, எல்லாமே விதி தான், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய கருத்தின்படி பார்த்தா, இந்த உலகத்தில் நன்மை தீமை எதுக்குமே எந்த கூலியும் கொடுக்க முடியாது, உலகமே இயங்காது. புரியுதா? இந்த இந்துக்கள்லையும் சரி, அதே போல முஸ்லீம்கள்லையும் சரி, இந்த அத்துவேத கொள்கைன்னு ஒரு கொள்கை இருக்காங்க இந்த சூஃபிகளில் போயிட்டவங்க. நாங்கள் எதுவுமே செய்யறது இல்லைங்க, எல்லாம் அல்லாஹ் எங்களை வச்சு செய்ய வைக்கிறாங்கம்மா. எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல வருவாங்க? மெயினாக நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பாவம் செய்கிறவங்களும் வரம்பு மீறக்கூடியவர்களும் அநியாயக்காரர்களும் மார்க்கத்தை மீறுவதற்கு நினைக்கக்கூடியவர்களும் தான் இந்த வார்த்தையவே அடிக்கடி சொல்லுவாங்க. நாங்கள் என்னங்க செய்கிறோம், எல்லாம் நல்லா செய்கிறோம். இதை நல்லது செஞ்சுக்கிட்டு சொல்ல மாட்டான், எதை செஞ்சுக்கிட்டு சொல்லுவான், கெட்டதை செய்யும்போது குறிப்பாக சொல்லுவான், நல்லது செய்யும்போது பயப்படுவான்லாம், நான் தெரியாமல் யாரெல்லாம் நான் செஞ்சதோ அறிஞ்சு அறியாமல் செஞ்சுருக்கிறேன்டா, நீ இதை ஏற்றுக்கிடலாம், உன்னுடைய அருளால் தான்டா செஞ்சேன்னு சொல்லிட்டு, பாவம் செஞ்சவனா யாரெல்லாம் நான் தெரியாமல் செஞ்சுட்டான்லாம், என்னை மன்னிச்சிடலான்னு சொல்லிட்டு பாவத்தை தன் பக்கம் சேர்த்து கொள்வான். இவர்கள் என்ன செய்வார்கள்? நன்மை செய்தால் நன்மையை தன் பக்கம் சேர்ப்பார்கள், பாவம் செய்துவிட்டு பாவத்தை அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பார்கள். அப்ப இவங்களுடைய கருத்துப்படி பார்த்தா உலகத்துல நீதிமன்றங்களே இருக்க முடியாது. ஏன் நீதிமன்றத்தில் போய் ஒரு குற்றவாளியை நிறுத்தினா அவன் என்ன சொல்லுவான், நானா கொலை செஞ்சேன், அண்ணா என்ன கொலை செய்ய வச்சாமா. அப்போ அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம என்ன செய்யணும், அப்போ நானங்களா உனக்கு தண்டனை தரோம், அண்ணா உனக்கு தண்டனை தரோம், கழுத்தை விட்டு சொன்னால் கழுத்தை விட்டு. அப்போ இவர்களுடைய கூற்றுப்படி பார்த்தா எந்த ஒரு குற்றமுமே உலகத்தில் தண்டனை கொடுக்கப்படாத ஒரு குற்றமாக மாறினோம். ஏன், காரணம் என்ன, எல்லாமே அல்லாஹ் மேல பழி போட்டு போயிடுவான். புரியுதுங்களா? அப்ப இந்த ஜபரியாக்கள் சொன்னது தப்பு, கதரியாக்கள் சொன்னது தப்பு. மனிதர்களுடைய செயல்களுக்கு அவர்கள் பொறுப்பாளர்கள், அந்த செயலை அவர்கள் நாடினார்கள், அந்த செயலை அவர்கள் செய்கிறார்கள். அந்த செயலை படைப்பவன் அல்லாஹு தஆலா, அந்த செயலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய நாட்டத்தின்படி தான் இந்த பூமியில அது நடக்குது. அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாம அவருடைய ஆட்சியில எதுவும் நடக்காது. இதுக்கு பிறகு இந்த விதியில இன்னொரு ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை சொர்க்கத்துக்கு போனாதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு மேல விதியை பத்தி நம்ம பேசக்கூடாது. விதி என்று எங்கே வந்து விடுகிறதோ அங்கே நாம் வாய்மூடி மௌனம் காத்து விட வேண்டும். அந்த அறிவை அல்லாஹு தஆலா மலக்குமார்களுக்கும் கொடுக்கல, நபிமார்கள் ரசூல்மார்களுக்கும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி அந்த விதியின் ரகசியத்தை அறிந்து கொள்ள முடியும்? நாளைக்கு மறுமையில போய் அதுவும் சொர்க்கத்துக்கு போனாதான் இந்த விதியினுடைய ரகசியத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆக அல்லாஹு தஆலா இரண்டு விதமான கல்வியை வைத்திருக்கிறான். ஒரு கல்வி படைப்புகளுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது, அந்த கல்வியை தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இன்னொரு கல்வி இருக்கிறது, படைப்புகளுக்கு அந்த கல்வியை அல்லாஹ் மறைத்து விட்டான், அந்த கல்வியை தேடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். ஆகவே கொடுக்கப்பட்ட கல்வியை தேடாமல் இருப்பதும் குஃப்ரு, கொடுக்கப்படாத கல்வியை தேடுவதும் குஃப்ரு. விதியை பற்றிய கல்வியை அல்லாஹு தஆலா யாருக்கும் கொடுக்கல, அதை நான் தேடி புரிய போறேன் அப்படின்னு முயற்சி செஞ்சா அதுவும் கொண்டு போய் குஃப்ருல விட்டுடும். விதியில இதுக்கு மேல நம்ம பேசணும் என்று சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அது மனிதரை சந்தேகத்திலையும் குழப்பங்கள்லையும், ஏற்கனவே நான் ஆரம்பத்துல சொன்ன பாருங்க, இது விஷயத்துல நம்ம சரியா புரியலனா அது எங்க கொண்டு போய் விட்டுரும், குழப்பத்துல சந்தேகத்துல. குழப்பம் சந்தேகம் என்பது எவ்வளவு பெரிய பாவத்துல கொண்டு போய் விட்டும் சொல்லிட்டு. அப்ப கொடுக்கப்பட்ட கல்வியை தேடணும், அது வெளிப்படுத்தப்பட்ட கல்வி, குர்ஆன் சுன்னாவுடைய வசனங்கள் மற்ற விஷயங்களை போல. சில கல்வி மறைக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ்னா யார், எப்படி இருப்பான், அதை நம்ம சொல்ல முடியுமா? இங்க சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய முகம்னா எப்படி இருக்கும் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போலதான் அல்லாஹ்வுடைய விதி, அது எப்படி, அதனுடைய விளக்கம் என்ன, தத்துவம் என்ன, அதில் ஏன் அல்லாஹ் இப்படி அமைச்சான், ஏன் அல்லாஹ் உங்களை ஆணா பெண்ணா படைச்சிருக்கிறான், என்ன ஆணா படைச்சிருக்கிறான், ஒருத்தர் வந்து இவர் ஏன் வந்து இப்ப நம்முடைய தாய் தந்தையை நமக்கு தாய் தந்தையாக்கி நம்மளை அவங்களுக்கு பிள்ளைகளாக்கியிருக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. புரியுதா இல்லையா? இப்ப நம்ம 4 ரக்அத் தொழுகிறோம், 2 ரக்அத் தொழுகிறோம், இதுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. இது ஹலால், இது ஹராம், அதுக்கும் ஒரு ரகசியம் இருக்கு. இப்படி அல்லாஹு தஆலா ஏற்படுத்தின ஒவ்வொரு ஏற்பாட்டுக்கும் அல்லாஹு தஆலா ஒரு ரகசியத்தை வைத்திருக்கிறான், ஒரு இல்மை வைத்திருக்கிறான். அது எங்க போய் நமக்கு தெரியும், மறுமையில போனாதான் தெரியும். அல்லாஹு தஆலா மனிதர்களை படைச்சான், அதுலயே சில பேர் இன்னார் இன்னார மட்டும் அல்லாஹ் நபியாக்குனான், அதுக்கும் ஒரு விளக்கம் இருக்கு. புரியுதா இல்லையா? அந்த விளக்கங்கள்லாம் நமக்கு எங்க புரிய வரும், ஆகிரத்துல போனா புரிய வரும். இப்போ பாருங்க, படிச்சுக்கிட்டே வரங்க, கவனிங்க. ஆதமிடமிருந்தும் அவருடைய சந்ததிகளிடமிருந்தும் அல்லாஹ் எடுத்த ஒப்பந்தம் உண்மையே. சொர்க்கத்தில் நுழைபவர்களின் எண்ணிக்கை, நரகத்தில் நுழைபவர்களின் எண்ணிக்கை ஆகிய அனைத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே அறிந்திருக்கின்றான். அந்த எண்ணிக்கையில் கூடுதலும் இருக்காது, குறைவும் இருக்காது. எத்தனை பேர் சொர்க்கத்துக்கு போகணும்னு அல்லாஹ் முடிவு பண்ணிட்டானோ அத்தனை பேர் தான் சொர்க்கத்துக்கு போக போறாங்க. எத்தனை பேர் நரகத்துக்கு போவாங்கன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டானோ அத்தனை பேர் தான் நரகத்துக்கு போவாங்க. அதுல எக்ஸ்ட்ரா ஒரு டிக்கெட் கூட இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் போக முடியாது. இவ்வாறே படைப்பினங்கள் எதை செய்வார்கள் என்பதையும் அவன் முன்கூட்டியே அறிந்திருக்கின்றான். ஒவ்வொரு படைப்பும் தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை இலகுவாக அடைந்து கொள்கின்றன. அப்ப நம்ம கவனிக்கணும், நமக்கு பாவம் செய்யறது லேசா இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்ட்ட பயப்படணும், அஸ்தக்ஃபிருல்லா யாரான நரகவாசியோ அப்படின்னு பயந்து நம்ம அதை விட்டு விலகணும். நம்ம சொர்க்க அல்ஹம்துலில்லா அமல் செய்யறது நமக்கு லேசா இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லா இன்னும் அதிகமாக அமல் செய்ய பார்க்கணும். அமல் செய்யறது நமக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யணும், இஸ்திக்ஃபார் செய்யணும், நஃப்ஸோட போராடி அமல் செய்யறது நம்ம நமக்கு லேசாக்கி கொள்ளணும். முடிவுகளை வைத்தே செயல்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. ஒரு மனிதன் வெளிரங்கத்தில் பார்க்கும்போது தொழுவாரு, இபாதத்து பண்ணுவாரு, எவ்வளவோ செய்வாரு, ஆனால் அதை வைத்து மட்டும் நம்ம பெருமை அடைந்து விட முடியாது. அவருடைய மௌத்து எந்த நிலையில வருது, அவருடைய மௌத்துக்கு முன்னாடி அவர் எந்த நிலைமையில இருந்தார் என்று பார்க்கப்படுவோம். அதை வைத்து தான் அல்லாஹு தாலா அவருடைய ஏற்றை முடிவு செய்வான், அவர் சொர்க்கவாசியா அல்லது நரகவாசியா என்று. ஒருத்தர் அப்படித்தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் பயங்கரமா போர் செஞ்சுக்கிட்டே இருந்தார், எதுக்கு வர எல்லா காஃபிர்களையும் வெட்டி வீழ்த்தி கொண்டே இருந்தார். கடைசியில் பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் அந்த அவரை பற்றி சொல்லப்படுது, ரசூலுல்லாஹ் என்ன வீரத்தீரமாக போர் புரியிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவர் ஒரு நரகவாசிக்கிட்டாங்க, பயந்து போயிட்டாங்க சஹாபாக்கள். ஒருத்தர் பின்னாடியே போறாரு, அவர் என்ன செய்கிறார் என்ன செய்கிறாருன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா அவருக்கு காயங்கள் வெட்டு காயங்கள் அதிகமாயிருச்சு, தாங்க முடியல. உடனே வாழை பூமியில் அப்படி கீழே சொருகினார், கூர்மையை மேலே இருந்துச்சு நெஞ்சுக்குள்ளார அப்படியே விட்டு வெளியே வந்துட்டார், தற்கொலை பண்ணிக்கிட்டார். அந்த பார்த்த சஹாபி ஓடி வர்றார், யார ரசூலல்லா அஷ்ஹது அன்னக ரசூலல்லா, நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நான் உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன்கிறார். ரசூலா சொன்னாங்க என்ன கண்டா என்ன பார்த்தாரு, யார ரசூலல்லா யாரை பற்றி நீங்கள் நரகவாசின்னு சொன்னீங்களோ அவர் தற்கொலை செஞ்சுக்கிட்டார் யார ரசூலல்லான்னு சொல்லிட்டு. புரியுதா இல்லையா? அப்போ முடிவு, அப்போ அது என்ன செய்யணும், முடிவு வந்து அதை வச்சு தான் அல்லாஹ் முடிவு செய்வான். எப் அப்போ அதுக்கு என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் அதுக்கு, நம்ம அமல் செய்யும்போது ஒவ்வொரு நேரத்திலையும் யா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு நல்ல அமல்களில் இருக்கும்போது எனக்கு என்னுடைய மௌத்தை கொடு, இந்த மாதிரி ஒரு நல்ல அமல்களில் இருக்கும்போது மௌத்தை கொடு அப்படின்னு ஒரு அல்லாஹ்விடத்தில் உறுத்துவா. இரண்டாவது, எப்போதுமே நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அப்போத்தானே மௌத்து வரும்பொழுது நம்ம ஒரு நல்ல மல்களில் இருப்போம். ஏன்னா மௌத்து வரும்போது நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டா வரும், திடீர் திடீர்னு மௌத்தா போயிடுவாங்க, மக்கள் மௌத்தா போகிறது பார்க்குறோம். அதுவும் குறிப்பாக இன்றையுடைய ஹார்ட் அட்டாக்கு மற்ற நோய்களில் காலையில் ராத்திரி படுத்தவங்க காலையில் காணும், காலையில் எழுந்திரிச்சவங்க ராத்திரி படுக்கிறதுக்கு கபருக்கு போயிடுறாங்க. புரியுதா இல்லையா? ராத்திரியில் படித்தவங்க காலையில் பார்த்தா சந்துக்குள்ள படுத்திருக்காங்க. அப்போ அந்த விதி எப்போது நமக்கு அந்த மரணம் வரும் என்பது நமக்கு தெரியாது, அதனால் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கணும், எப்போதுமே போட்டி போட்டு நல்ல அமல்களை, ஒரு அமலுக்குலேருந்து இன்னொரு அமலுக்கு மாறிக்கிட்டே இருக்கணுமே தவிர ஒரு அமல்லேருந்து வெளியாகி பாவத்துக்கு போயிடக்கூடாது. அப்படி ஏதாச்சும் நம்மளை அறியாமல் ஒரு பாவம் செஞ்சிட்டாலும் கூட உடனே நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செய்து வேறொரு நல்ல அமலை செய்து அந்த பாவத்தை அழித்து விட முயற்சி செய்யணுமே தவிர தௌபா கேட்காமல் இஸ்திக்ஃபார் கேட்காமல் அடுத்த ஒரு நல்ல அமல்களில் ஈடுபடாமல் அப்படியே இருந்துட்டா இவர் மோத்தா போகும்போது பாவம் செய்து மோத்தா போனார் முத்திரை குத்தி ஸ்டாப் பண்ணிடுவோம், நல்லா பாதுகாப்பு. புரியுதா இல்லையா? அந்த பாவம் பல வகையான பாவம் இருக்கு, சிறு பாவமா பெரும் பாவமா, குஃப்ருடைய பாவமா ஷிர்க்குடைய பாவமா நிஃபாக்குடைய பாவமா. புரியுதா? சிறு பாவம் பெரும் பாவம் இருந்தாலும் கூட தண்டனைக்கு பிறகாவது அடியான் தப்பிக்கலாம், ஆனால் அந்த தண்டனைங்கிறது எவ்வளவு பெரிய தண்டனையும். புரியுதா? ஆனால் அதே இது குஃப்ருடைய அமல்கள் ஷிர்க்குடைய அமல்ல இருந்துட்டா என்ன செய்ய முடியும், அல்லாஹ் பாதுகாக்கணும், யாரும் அங்க வந்து சிபாரிசு செய்ய முடியாது. அப்ப முடிவுகளை வைத்தே செயல்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன அல்லது மறுக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே ஒருவர் நல்லவராகிறார், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படியே ஒருவர் தீயவராகிறார். அப்ப ஒருவர் நல்லவராயிருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம், ஒருத்தர் தீயவராயிருந்தாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டம். விதி ஏற்பாடு நிர்ணயம், இது எல்லாமே விதிக்குள்ள பேருங்க. விதி ஏற்பாடு நிர்ணயம், விதின்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்படுத்திய அந்த சட்டம், இதுதான் அமைப்பு. நீங்கள் இப்படி நீங்கள் இப்படி நீங்கள் இப்படி அது விதி. அதே போல் ஏற்பாடுன்னு சொன்னாலும் அல்லாஹ் ஒன்னொன்னையும் ஒரு ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறா பாருங்க, உங்களுக்கு இது நடக்கும் இது நடக்கும். அதே போல் நிர்ணயம், அல்லாஹ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ரிஸ்க், இது உன்னுடைய ரிஸ்க்கு, நீ இதை அனுபவிப்ப, நீ இதை சந்திப்ப, உனக்கு இந்த காயம் ஏற்படும், உனக்கு இந்த நோய் ஏற்படும், இது எல்லாமே விதிக்குண்டான பேர். கதர்னு நம்ம அரபியில் சொல்கிறோமா இல்லையா, அதுக்கு தமிழில் விதி என்று சொல்லுங்கள், அல்லது ஏற்பாடு என்று சொல்லுங்கள், அல்லது நிர்ணயம் என்று சொல்லுங்கள். பொதுவாக மக்களுக்கு மத்தியில் பயன்படுத்தப்படக்கூடிய அதிகமான வார்த்தை எது, விதி என்ற வார்த்தை. விதி ஏற்பாடு நிறையும் இவற்றை அல்லாஹு தாலா தன் படைப்பினங்களில் தன்னுடைய ரகசியமாக வைத்திருக்கிறான். விதி அல்லாஹு தாலா தன்னுடைய படைப்பினங்கள்ல தன்னுடைய ரகசியமாக வைத்திருக்கின்றான். இறைவனுக்கு நெருக்கமான வானவரோ அவனால் அனுப்பப்பட்ட தூதரோ இதை அறிந்து கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய ஜிப்ரீலா இருந்தாலும் கூட அவரால் விதியுடைய ரகசியத்தை அறிஞ்சிக்க முடியுமா, அறிய முடியாது. ரசூல் நபிமார்கள்லேயே ரொம்ப பெரியவங்க யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு விதியுடைய ரகசியம் தெரியுமா, அவங்களுக்கும் தெரியாது. அடுத்து பாருங்க, அவ்விஷயத்தில் சிந்திப்பதும் ஆழ்ந்து ஆராய்வதும், அவ்விஷயத்தில் என்றால் எதுல, விதியினுடைய விஷயத்தில் சிந்திப்பதும் ஆழ்ந்து ஆராய்வதும் இழிவுக்கு வழிவகுக்கும். அல்லாஹ் பாதுகாக்கும். ஒருத்தர் விதியை பற்றி ரொம்ப தர்க்கம் பண்ண ஆரம்பிச்சான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அவன் போக வேண்டியதான் முடிவு பண்ணிட வேண்டியது. இறையருளை இழக்க வைத்து விடும், இறை சட்ட வரம்புகளை மீற வைக்கும். புரியுதுங்களா? அப்ப விதியை பத்தி ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சாலோ தர்க்கம் பண்ணாலோ அது எங்க கொண்டு போய் விட்டுடும், ஒன்னு இழிவு, புரியுதுங்களா? ரெண்டாவது அல்லாஹ்வுடைய ரஹமத்தை இழந்துருவான், அடுத்து அவ்வளவுதான், அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறிடுவான். அப்ப என்ன அர்த்தம்? கடைசியில குஃபுருல போயிடுவான், ஷைத்தான் இப்லீஸ் போன மாதிரி குஃபுருல போயிடுவான். ஆகவே அதில் சிந்திப்பது, ஆராய்வது மற்றும் சந்தேகப்படுவதை விட்டு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆகவே அதில் சிந்திப்பது, ஆராய்வது மற்றும் சந்தேகப்படுவதை விட்டு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் விதியை அறிந்து கொள்வதையும் அது குறித்த அறிவையும் தன் படைப்பினங்களை விட்டு மறைத்து விட்டான். அப்ப விதிங்கிறது ஒரு இல்மு, அந்த இல்மு அல்லாஹு தஆலா படைப்புகளுக்கு கொடுக்காம மறைத்து விட்டான். அதன் கருத்துக்களை பற்றி கேள்வி கேட்பதை விட்டு அவர்களை தடுத்து விட்டான். அல்லாஹு தஆலா குர்ஆன் சொல்றான், லா யுஸ்அலு அம்மா யஃபால், எழுதிக்கங்க. அதன் கருத்துக்களை பற்றி கேள்வி கேட்பதை விட்டு அவர்களை தடுத்து விட்டான். கமா கால தஆலா ஃபீ கிதாபிஹி, அல்லாஹு தஆலா கூறுகின்றான், அவன் செய்வதை பற்றி அவன் கேட்கப்பட மாட்டான், அவர்கள்தான் கேள்வி கேட்கப்படுவார்கள். அல்லாட்ட போய் நீயே என்னை இப்படி படைச்ச, நீயே எனக்கு அதை கொடுக்கல இதை கொடுக்கலன்னு கேள்வி கேட்க முடியுமா? நம்ம கேட்க முடியாது. அவன் ரப்பு, அவன் தான் அரசன், அவன் தான் நமக்கு உரிமையாளன். அவன் தான் நம்மள்கிட்ட கேட்பான், ஏண்டா தொழுத, ஏண்டா தொழுகுன, ஏண்டா அங்கே போன, ஏண்டா அங்கே போல அப்படின்னு சொல்லி யார் கேட்பான்? அல்லாஹ் தான் கேட்பான். ஆகவே இறைவன் ஏன் செய்தான் என்று ஒருவன் கேள்வி கேட்டால், அவர் இறைநூலின் சட்டத்தை ஏற்க மறுத்தவர் ஆவார். அல்லாஹு தஆலா ஏன் இப்படி செஞ்சான்னு ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டா அவர் யாரு? குர்ஆனை மறுத்தவராகி விடுவார். இறைநூல்னா எதுங்க? குர்ஆனை மறுத்தவராக ஆகிவிடுவார். இறைநூலின் சட்டத்தை, அதாவது குர்ஆனை யார் மறுத்தாரோ அவர் இறைவனை நிராகரிப்பவர்களில் சேர்ந்து விடுவார். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிட்டான், அவனை பற்றி நம்ம கேள்வி கேட்க கூடாது, நம்மை பற்றி தான் அவன் கேள்வி கேட்பான் என்று. உள்ளம் ஒளி பெற்ற இறைநேசர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய பொத்த செய்திகளைத்தான் இதுவரை நாம் கூறினோம். கல்வியில் தேர்ச்சி பெற்ற உறுதிமிக்க சான்றோரின் வழி இதுவே. அப்ப சஹாபாக்கள் விதியை குறித்து எப்படி நம்பிக்கை கொண்டாங்களோ அதை நம்ம இதுவரைக்கும் சொல்லியிருக்கோம். புரியுதுங்களா? ஏனெனில் கல்வி இரண்டு வகை, ஒன்று படைப்பினங்களில் இருக்கின்ற கல்வி, இரண்டாவது படைப்பினங்களில் இல்லாத கல்வி. இருக்கின்ற கல்வியை மறுப்பது இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும், அவ்வாறே இல்லாத கல்வியை தேடுவதும் இறை நிராகரிப்பை ஏற்படுத்தும். புரியுதுங்களா? இப்ப ஷரியத்தில் அல்லாஹ் தொழுக சொல்லியிருக்கிறான், குரான் மனப்பாடம் சொல்லியிருக்கிறான், நோன்பு ஜகாத் ஹஜ், இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கல்வி. இதை ஒரு மனுஷன் தேட மாட்டேங்கிறான், இதை படிக்க மாட்டேங்கிறான். விதியை பற்றி உண்டான இல்மு, அல்லாஹ்வுடைய ரகசியத்தில் உண்டான இல்மு, அதை போய் விளக்கம் கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறான். அப்ப இருக்கிற கல்வியை தேடுன்னு சொன்ன கல்வியை தேடாமல் இருப்பதும், தேடாதுன்னு சொன்ன கல்வியை போய் தேடுறதும் குஃப்ரிலே கொண்டு போய் விட்டுவிடும். இருக்கின்ற கல்வியை ஏற்றுக்கொள்வது மற்றும் இல்லாத கல்வியை தேடுவதை விட்டு விடுவது. இருக்கின்ற கல்வியை ஏற்றுக்கொள்வது, இல்லாத கல்வியை தேடுவதை விட்டு விடுவது, இவற்றின் மூலமே இறை நம்பிக்கை உறுதி பெறும். புரியுதா? அடுத்து பதிவேட்டையும் எழுதுகோலையும் விதியில் எழுதப்பட்ட அனைத்தையும் நாம் நம்பிக்கை கொண்டோம், மேலே உள்ளதோட சேர்ந்து. புரியுதுங்களா? அல்லாஹ் லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் என்று ஒன்று படைச்சிருக்கிறான், அதே போல கலம் என்று அல்லாஹ் ஒன்று படைச்சிருக்கிறான். அந்த கலமுக்கு அல்லாஹ் அறிவு கொடுத்தான், அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் எல்லாத்தையும் அந்த கலம் எழுதிருச்சு. உலகம் முடிவு நாள் வரைக்கும், அடுத்து மறுமை சொர்க்கம் வரைக்கும் எல்லாத்தையும் அது எழுதி முடிச்சிருச்சு. ஆகவே நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எழுதிய ஒன்றை நடக்காமல் ஆக்குவதற்கு படைப்பினங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்தாலும் அவர்கள் அதற்கு ஆற்றல் பெறமாட்டார்கள். அல்லாஹ் முடிவு செய்யாததை நடக்க வைப்பதற்கு படைப்பினங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தாலும் அதற்கு அவர்கள் ஆற்றல் பெறமாட்டார்கள். உலக முடிவு நாள் வரை வரக்கூடிய அனைத்தையும் எழுதுகோல் எழுதி காய்ந்து விட்டது. அடியானுக்கு தவறிய ஒன்றை அவன் பெற முடியாது, அவனுக்கு கிடைத்ததை அவன் தவற விட்டிருக்கவும் முடியாது. உங்களுக்கு எது கிடைக்கணும்னு இருக்குதோ அது கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு எது கிடைக்க, உங்களுக்கு இல்லை என்று அல்லாஹ் எதை எழுதிட்டானோ எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் சரி அதை கிடைக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில நிறைய நம்ம உதாரணங்களை இதற்கு நம்ம பார்க்கலாம். தனது படைப்பினங்களில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே அறிவித்து விட்டான். அல்லாஹ் அனைத்தையும் தெளிவாக உறுதியாக முடிவாக நிர்ணயித்து விட்டான். அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல எல்லாத்தையும் அல்லாஹ் அறிவிச்சு முடிவா நிர்ணயம் செய்து விட்டான். அவற்றை முறிப்பவர் எவரும் இல்லை, பிற்படுத்துபவரும் எவரும் இல்லை, நீக்குபவர் எவரும் இல்லை, மாற்றுபவர் எவரும் இல்லை. வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய படைப்பினங்களில் எதுவும் குறையவும் முடியாது, கூடவும் முடியாது என்று அடியான் உறுதியான நம்பிக்கையுடன் அறிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இது பிராக்கெட், அதுக்கு அடுத்து இவையே வருது பாருங்க. அதுக்காக வேண்டிதான் இவ்வளவு பெரிய பிராக்கெட் நம்ம சொன்னோம் முன்னாடி படிச்ச பாடத்திலிருந்து. கவனிங்க, தனது படைப்பினங்களில் நடக்கக்கூடிய நிகழக்கூடிய அனைத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே அறிவித்து விட்டான். அல்லாஹ் அனைத்தையும் தெளிவாக உறுதியாக முடிவாக நிர்ணயித்து விட்டான். அவற்றை முறிப்பவர் எவரும் இல்லை, பிற்படுத்துபவர் எவரும் இல்லை, நீக்குபவர் எவரும் இல்லை. பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் கொண்டு வர முடியாது, முன்னாடி இருக்கிறத பின்னாடியும் கொண்டு வர முடியாது. வானங்களிலும் பூமியிலும் அவனுடைய படைப்பிடங்களில் எதுவும் குறையவும் முடியாது, கூடவும் முடியாது என்று அடியான் உறுதியான நம்பிக்கையுடன் அறிந்து கொள்ள வேண்டும். இவையே இறை நம்பிக்கையின் கொள்கையாகும், இறை அறிவின் அடிப்படையாகும். அல்லாஹ்வை பற்றி உண்டான இல்முடைய அடிப்படை இதுதான். அல்லாஹுவே வணங்கத்தகுதியானவன், அவனே படைத்து வளர்த்து காப்பவன் என்பதை ஏற்றுக்கொள்வதின் உண்மை நிலையாகும். புரியுதுங்களா? இவையே இறை நம்பிக்கையின் கொள்கையாகும், இறை அறிவின் அடிப்படையாகும். அல்லாஹுவே வணங்க தகுதியானவன், அவனை படைத்து வளர்த்து காப்பவன் என்பதை ஏற்றுக்கொள்வதில் உண்மை நிலையாகும். நம்ம உண்மையிலேயே அல்லாதான் என்னை படைச்சா, அல்லாதவதான் நான் வணங்கணும், அல்லாஹுதான் என்னுடைய வணக்கத்திற்குரியவன் என்று நம்பக்கூடியவர்களாக இருந்தால் கண்டிப்பா இந்த விதியை இவ்வாறு சொல்லப்பட்டதை போல, எப்படி குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குதோ அதிலிருந்து எப்படி இப்ப நம்ம சொல்லி புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி தான் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்படி ஏற்றுக்கொண்டதுல யாருக்காவது தடுமாற்றம் வந்தா முடிஞ்சு போச்சு, அவருக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்துல தடுமாற்றம் வந்துருச்சு. விதியுடைய விஷயத்துல மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், எப்படி பார்ப்பாது? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் தடுமாற்றம் வந்ததாக ஆகிவிடும். அல்லாஹ் தனது புத்தகத்தில் கூறுகின்றான், அவன் ஒவ்வொன்றையும் படைத்தான், அவற்றை முறையாக நிர்ணயம் செய்தான். அல் குர்ஆன் 25வது அத்தியாயம் 2வது வசனம். மேலும் அவன் கூறுகின்றான், அல்லாஹ்வுடைய காரியம் நிர்ணயிக்கப்பட்ட விதியாக இருக்கிறது. அதாவது புதுசு புதுசா கிடையாது, எல்லாமே அல்லாஹுத்தால முன்கூட்டியே நிர்ணயித்து எழுதிவிட்டான். விதியில் அல்லாஹுடன் தர்க்கிப்பவருக்கு நாசம் உண்டாகட்டும், விதியில் அல்லாஹுடன் தர்க்கிப்பவருக்கு நாசம் உண்டாகட்டும், அதில் சிந்திப்பதற்கு தன் நோயுற்ற உள்ளத்தை ஈடுபடுத்தியவன் நாசமாகட்டும். அப்ப யாரு விதியில சிந்திக்க போறாங்களோ அவங்களுடைய ஹார்ட், அவங்களுடைய கல்வி இருக்கா உள்ளம், அது வந்து வீக்கப், நோயா எழியாச்சு. உள்ளத்துடைய நோய் என்ன? சந்தேகம், நயவஞ்சகம், நிராகரிப்பு, இணை வைத்தல். உள்ளத்துடைய ஸ்ட்ராங்னஸ், பலம் எது? ஈமான். இத்தகையவன் மறைவை, கைபை புரிந்து கொள்வதில் தனது யூகத்தை பயன்படுத்தி மறைக்கப்பட்ட ஒரு இரகசியத்தை தேடிவிட்டான். தன்னுடைய அற்பமான அறிவை கொண்டு எதை தேட பார்க்கிறான்? கைபை தேட பார்க்கிறான். புரியுதா இல்லையா? அது பற்றி அவன் பேசிய காரணத்தால் பெரும் பொய்யனாகவும் பாவியாகவும் மாறிவிட்டான். அப்ப விதி என்பது ஒரு கைபு, கைபை பற்றி தன்னுடைய அறிவால ஒருத்தன் பேச நினைச்சா அவன் எதுதான் பேச முடியும்? பொய்யே தான் பேச முடியும். அப்படி பேசுறதுனால அவன் ஒரு பெரிய பாவியாக ஆகிவிடுவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஸீம். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.